வேதம் நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை காக்கணும்னு சொல்லுது இல்லைங்களா. நம்ம சொத்தை காக்கிறோம், வீடை காக்கிறோம், குடும்பத்தை காக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு பல விதத்தில் ஒரு வைராக்கியமாக நம்ம இருதயத்தை காக்கணும். ஏன்? ஜீவ ஊற்று அதிலிருந்து தான் புறப்படுது. நம்ம இருதயம் எந்த நிலைமையில் வச்சுருக்கிறோமோ நம்ம சிந்தனை அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வார்த்தைகள் அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம செயல்களும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை நம்ம காக்கணும். அந்த இருதயத்தை காக்கிற பிரதானமான வழி என்ன? தனிப்பட்ட விதத்தில் நாம் தேவனை தனிப்பட்ட ஆராதனையில், தனிப்பட்ட ஜபத்தில், வேத வாசிப்பில் நம்ம ரொம்ப ஈடுபட்டிருக்கோம். ஏன்? அது நம்ம இருதயத்தை காப்பதற்கு, தவறான காரியங்கள் செய்யாதபடிக்கு, தவறான சிந்தனைகள் நாம் செய்யாதபடிக்கு நமக்கு உதவுறது அந்த கிருபையின் சாதனங்களான காரியங்கள். நம்ம அது பர்சனல் வர்ஷிப் அப்படின்ற பாடத்தில் நம்ம படிச்சுட்டு வரோம். பல சில மாதங்கள் ஆயிடுச்சு. உங்களை யாரையாவது நிற்க வச்சு இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவை என்ன செய்யுது, ஒரு ரிவ்யூ நான் கொடுக்குறது இல்லைங்களா. ஏன்னா இது சொன்னதே சொன்னாருன்னாலும், ஏன்னா உங்களை நிற்க வச்சு சொன்னதே நீங்கள் சொல்லுங்கன்னா இங்கே சொல்ல மாட்டேன். அதனால தான் திருப்பி திருப்பி ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் லேர்னிங்னுவாங்க. சொல்வதற்கு வேற இல்லைன்றதுனால ரிப்பீட் பண்ணுறதுனால நன்றாக நம்ம படிக்க முடியும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்? பர்சனல் வர்ஷிப், தனிப்பட்ட ஆராதனையில் அதை மூணு விதமாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். தனிப்பட்ட ஆராதனை எப்படிங்க செய்யுது அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. திடீரெனப்பு நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம மனது, சரீரம், நம்ம ஆத்மாக்கு ஒரு ஆயத்தம் தேவைன்றத நம்ம படிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது, நம்ம மனதை ஆயத்தப்படுத்தி விட்டு ரெண்டாவதாக நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோம். வேத வசனத்தை முறையாக வாசிக்கணும், சிஸ்டமேட்டிக் ரீடிங் ஆஃப் த பைபிள் ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. பல விதத்தில் கிறிஸ்தவம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே வேதத்தை முறையாக படிக்கிறது இல்லை. இஸ்ரேல் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவ இஸ்ரேல் ஜனங்களே கொண்டு போட்டது எதுக்கு? பாருங்க, தங்களுடைய சொந்த தேசியாவே அறியாம அவங்க சிலுவையில் அறிஞ்சதுக்கு காரணம் என்ன? அவங்க முறையாக பைபிளை படிக்காததுனால. வேத பாரகர்கள், கிரைஸ்ட், பரிசெயர்கள், பாரசீஸ், அவங்க எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை ஒண்டி பைபிளில் படிக்கிறது. நம்ம அப்படி படித்தோம்னா ரொம்ப தப்பாக படிச்சுக்கோம். முழு பைபிளும் ஆண்டவருடைய வார்த்தை. முழு பைபிளையும் நம்ம படித்தா தான் முறையாக நம்ம படிச்சுக்க முடியும். அவங்களுக்கு வெறும் இயேசு எங்கெங்கெல்லாம் ராஜாவாக வரார் அது மாத்திரம் படிச்சுக்கிட்டாங்க. அவர் சிலுவையில் அறையப்படுவார், பலி ஆவார்ன்றதெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய தப்பு அவங்க செஞ்சதாக பார்க்குறோம். இன்றைக்கும் அதான் பெரிய தப்பு. அதனால தான் ஆண்டவர், நீங்கள் வாசிக்கவில்லையா? ஹவ் யூ நாட் ரெட்? அதுதான் அவங்களை கேட்பார் திருப்பி திருப்பி இல்லைங்களா. பரிசேயர்களை, வேதபாரர்களை, நீ ஹவ் யூ நாட் படித்ததில்லையா, வாசிப்பதில்லையா, ஒரு காலம் வாசித்தது இல்லையா? நம்ம படிக்கணும். நம்ம அதை ஒரு மேண்டேட்டாக பண்ணிட்டு வரோம். நம்ம சர்ச்சில் முறையாக நீங்கள் எல்லாரும் படிக்கணும். கேலண்டரை கொடுத்துருக்குறோம். அதை முறையாக தனிப்பட்ட நேரம் எடுத்து நீங்கள் படிக்கணும். நம்ம சர்ச் இங்கிலீஷ் ஆஃபீஸில் வர ராஜேஷ் வந்து அவருக்கு ஃபாரினில் வேலை கிடைச்சிச்சு. ஐரோப்பாவில் நெதர்லாண்ட்ஸ் போயிட்டார். போன மார்ச்சில் போகும்போது 8 மாதம் அவங்க இருந்தார். அவர் ஃபேமிலி சர்ச் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வந்தார், போன வாரம் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் சொன்னார், மார்ச்லேருந்து அந்த கடைசி டிசம்பர் 8 மாதங்களில் பைபிளில் 5 தடவை படிச்சிருக்கிறாங்க, கவர் டு கவர். 5 தடவை 8 மாதத்தில். ஏன்னா ஃபேமிலி எங்கே இருக்கிறாங்க, அதனால ஃபேமிலி கடமைகள் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் தனியாக அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நல்ல டைம் கிடைச்சதை 5 தடவை பைபிளை படிச்சிருக்கிறார். அவர் கிறிஸ்தவ நாய் ஒரு 30 வருஷம் இருக்கலாம். 30 வருஷத்தில் 130 தடவை பைபிளை படிச்சிருக்கிறேன்றார். அவரை பார்த்தப்பே மயங்கி போய், உங்களை மாதிரி நான் எப்போ மாறப்போகிறேன்? அந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தேவ வசனத்தில் வாஞ்ச கொடுக்கணும். அதுதான் பாக்கியம். அந்த மனுஷனுடைய பக்தி, அந்த மனுஷனுடைய வெறும் வெளிபக்தி மாத்திரம் இல்லை, வெளியில் பார்த்தா தெரியாது. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம், வைராக்கியம், அவங்க ஒழுங்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயம். உங்களை நம்ம சபையில் ரொம்ப நான் ஏதாவது பிரசங்கத்தில் ஏதாவது ஒன்று சொல்லும் போது தலையாட்டி எல்லாம் ஏதாவது கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா நீ யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அவர் கண்டுபிடிப்பார். ஏன்னா வேதத்தில் அந்தளவுக்கு வளர்ந்தவர். அருமையாக அந்த மாதிரி நம்ம படிக்கணும் இல்லைங்களா, முறையாக படிக்கணும். நல்ல எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தேவன் நமக்கு எல்லாருக்கும் வேத வசனத்தை படிக்கிற ஆர்வத்தை கொடுக்கணும். இரவும் பகலும் ஆண்டவர் வசனத்தை தியானிக்கிற அடுத்தது முதல்ல ப்ரிப்பரேஷன், அடுத்தது வேத வாசிப்பு. இது ரொம்ப முக்கியம். வேத வாசிப்புக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா ஜபம். வேத வாசிப்பும் ஜபமும் ஆதிக்குரிய ஜீவியத்தில் நம்ம முன்னேறி போகிறதுக்கு ரெண்டு காலங்க மாதிரி. ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி போகணும்னா நடந்து நடந்து போகிற ரெண்டு காலுங்க, ஒரு கால் என்ன வேத வாசிப்பு, இன்னொரு கால் ஜபம். சில பேர் ஜபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போயிடலான்னா இல்லை, நொண்டி நொண்டி தான் போகணும், புழுந்துருவ கூட வழி இல்லை, தவறாக போயிடுவேன், நீ நொண்டி நொண்டி போக முடியாது. ரெண்டு காலையும் ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக ஆண்டவர்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வளரணும்னா இது ரெண்டுமே அவசியம், இது ரெண்டுமே அவசியம். வேத ஜபத்தில் ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம், வேத வசனத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார், அவர் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், என்ன காரியத்தை குறித்து ஜபிக்கணும்னுலாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம், ஓகே ஜபம் தானே பண்ணுறங்க, எனக்கு வந்தபடி பண்ணுறங்க அப்படின்னா நம்ம அதான் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்றோம். இப்போ எவ்வளோ நான் இப்போ லேவியாராக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் யாத்ரா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் லேவியாரெல்லாம் கொஞ்ச நேரம் படித்த உடனே போர் தான் அடிச்சிருது நமக்கு, நம்ம பார்வையில் பார்த்தோம்னா இல்லைங்களா. அந்த கியூபிட்ஸ் போடு, இவ்வளோ அளவு போடு, இவ்வளோ ட்ரெஸ்ஸு போடு, இந்த கலரு போடு எல்லாம் சொல்கிறாரு. அது சொல்லி முடிச்சுட்டப்பாரு கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டோன்னு வந்தால் மோசை இறங்கி வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே இது அது பார்க்கும்போது லேவியர் ஆரம்பத்தில் திருப்பியும் எவ்வளோ காரியங்கள், சடங்குகள், ஆசாரிய இதெல்லாம் என்ன தெரியுமா, தேவன் என்ன சொல்கிறாரு, தன்னை ஆராதிக்கணும்னு சொன்ன தேவன் தன்னை எப்படி ஆராதிக்கணும்னு கூட அவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி அவரை ஆராதிச்சாத்தான் அவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வாரே தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஆராதிக்கிறதில்லை. இல்லை ரொம்ப உண்மையாக ஆராதிக்கணும். அந்த ஆராதனை காயினுடைய ஆராதனையை அவர் தூக்கி போடல, நான் எப்படி சொல்லணும் அப்படித்தான் நீ ஆராதிக்கணும். என்னை ஆராதிக்கணும்னு சொல்லுகிற தேவன் சொந்த விருப்பத்தோடு என்னை ஆராதிக்கக்கூடாது, நான் எப்படி சொல்கிறேன் அப்படித்தான் நீ ஆராதிக்கணும். அது தனிப்பட்ட விதத்திலையும் பொருந்தும். நான் ஜபம் பண்ணுறேங்க மனசில் வந்த திடீர்னு முழங்கால் பட்டு இல்லை, எப்படி ஜபம் பண்ணணும்னு வேதத்தில் கற்றுக் கொடுக்குறாரு அவர். மத்தேயு 6:5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக அவர் என்ன பாஸ்டரில் ஜபம் பண்ணணும்னு சொல்றது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றார் இல்லைங்களா. ரூமுக்குள்ளே போய் கதவு அறையை பூட்டி கொண்டு அதை வெறும் அந்த பாஸ்டர் நீங்கள் முழங்கால் படிட்டு ரகசியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கூட ஏன் கர்த்தருடைய ஜபத்தை அவர் போட்டு கொடுக்கணும், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணணும்னா இஷ்டத்துக்கு நான் பண்ணிகிட்டே இருப்பேங்க அப்படின்னா அது ஏன் பண்ணணும். அவர் அங்கேயும் ஒரு ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வைக்கிறார், இப்படித்தான் ஜபம் பண்ணணும், இதான் ஜபங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கெட்ச், ஒரு அவுட்லைன், இந்த மாதிரி தான் உன் ஜபங்கள் இருக்கணும். இதையே மனப்பாடமா பண்றது இல்லை. யாக்கோபுலையும் நாம் பார்த்தோம், அவங்க கடிந்து கொள்றாரு, நீங்க பண்ற ஜபம் வந்து உங்க தேவ வசனத்தை படித்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்ததுனால வருகிற ஜபம் அல்ல, உங்க பாவத்தை இதயத்திலிருந்து வருகிற ஜபத்தினால, அதனால தான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கறது இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற ஜபம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து புறப்பட்டு வரணும். ஓகே, இதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த ஜபத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்கணுங்க, ஆண்டவர் சொல்கிறபடி பண்ணோன்னா என்னென்ன பாகங்கள் இருக்கணும், அது மூணாக ப்ராடாக பண்ணியிருக்கிறோம். வேதவசனம் படிச்சுட்டு ஜபம் பண்ணும்போது மூணு காரியங்கள் ஜபத்தில் இருக்கணும். முதலாவது அதில் ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் இருக்கணும். அதெல்லாம் ஒரே பாகமாக போடணும். Worship, praise and thanksgiving ஜபத்தில் இருக்கணும். அடுத்ததாக பாவ அறிக்கை இருக்கணும். மூன்றாவதாக விண்ணப்பம் பரிந்து பேசுதல், விண்ணப்பம் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுறது, பரிந்து பேசுறது இன்டர்செஷன் மற்றவர்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, சபை மெம்பர்ஸுக்காக ஜபம் பண்ணுறது, இந்த மூணு காரியம் இருக்கணும் ஜபத்தில். ஒவ்வொரு இது எல்லா மூணு காரியமும் ஜபம் பண்ணுமா இல்லை, நான் இப்போ பாரு விண்ணப்பம் தான் தேடிக்கிட்டு இருப்பேன், கேட்டுக்கிட்டே குடும்பாண்டவரேன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னா அது சரியான ஜபம் இல்லை. மற்றவர்களுக்காக நான் ஜபம் பண்ண மாட்டேன்னா அது தப்பு. ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரே காரியத்தை செய்யக்கூடாது. மூணு காரியங்கள் நம்ம ஜபத்தில் இருக்கணும். ஏன் ஒன்று சாமியார் 12:23 சாமியார் சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜபம் பண்ணாம போனேன்னா நான் பாவம் செய்கிறேன் இல்லைங்களா. எபேசியர் பல வசனங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். எபேசியர்ல எல்லா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணுங்கள். 1 Timothy 2 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல், தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரேயர் பைபிள் சொல்லுது இல்லைங்களா. இதை நம்ம செய்யும் ஓகே, தி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிரேயர் சொல்லலாம், தி வர்ஷிப், கன்ஃபெஷன், அப்புறம் பெட்டிஷன் அண்ட் இன்டர்செஷன் இல்லைங்களா, ஆராதனை, பாவ அறிக்கை, வேண்டுதல், பரிந்து பேசுதல், இந்த மூணு காரியங்கள் இருக்கணும். ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி முடிப்போம், நேரமும் நம்ம கொஞ்சம் இதாயிருச்சு. ஒரே காரியத்தை நம்ம இப்போ ஜபத்தை பற்றி இந்த ஒவ்வொரு பாகத்தை அடுத்த வாரங்களில் நம்ம படிச்சுட்டு வரப்போகிறோம். வர்ஷிப் எப்படி செய்கிறது, கன்ஃபெஷன் என்ன மாதிரி செய்கிறது, பைபிளில் என்னென்ன சொல்லுது அதை பார்க்க போகிறோம். ஜபம் ஆரம்பிக்கிற மனநிலைமையை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தி ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர், ஜபம் அடிப்படை ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர், எந்த மூடில் நம்ம ஜபம் பண்ணணும், எந்த மனநிலைமையில் நம்ம ஜபம் பண்ணணும், ஜபத்துக்கு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய மனநிலைமை என்ன, அடிப்படை மனநிலைமை. உங்கள் ஜபங்களை யோசிச்சு பாருங்கள். பொதுவாக ஜபங்களை யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு பிரச்சனைகள் ஜபங்களில் இருக்கு. ஒன்று என்னன்னா, சில பேர் தனிப்பட்ட ஜபமே பண்ணுறதில்லை, அது பண்ணாலும் மனிதர்களுக்காக செய்கிற ஜபம் இல்லைங்களா. என்ன ஃபேமிலியோடு தான் ஜபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா சர்ச்சோடு தான் ஜபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா யாராவது நம்ம பிள்ளைங்க நம்ம ஜபம் பண்ணுறது பார்க்கணுன்றதுக்காக ஜபம் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா. மனிதர்கள் காணணும்னு ஜபம் பண்ணுறது அது ஒரு பிரச்சனை, நிறைய பேருக்கு இருக்கு பர்சனல் ப்ரேயர் இருக்கிறதே. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க ஜபம் பண்ணும்போது ஒருவேளை பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜபங்களில் வெறும் வார்த்தைகள் தான் இருக்கு, வெறும் அதில் ஒன்றும் ஒரு உணர்ச்சிகள் இல்லை, ஒரு ஆர்வம் இல்லை, இதயத்தில் இருக்கிற ஆசைகளுடைய வெளிப்பாடாக ஜபம் இல்லை, வெறும் வார்த்தைகள். இது ரெண்டு தான் ஜபத்தில் இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் இது ரெண்டை எப்படி தவிர்த்துக்கணும்னு அருமையாக மத்தேயு 6:5 நமக்கு கொடுக்குறார். உங்ககிட்ட பைபிள் வச்சிருந்தா நீங்கள் திறந்துக்கலாம், அதை பாருங்கள் அருமையாக. ஏன் இந்த மாதிரி ஜபம், ஒன்று தனிப்பட்ட விதத்தில் ஜபம் செய்யறதுல மனுஷங்க பார்க்கணுன்றதுக்காக ஜபம் பண்ணுறது, இவர் பாருங்க எவ்வளோ நல்லா ஜபம் பண்ணுறார், எவ்வளோ நேரமாக ஜபம் பண்ணுறார், ரொம்ப ஜபிக்கிறவருங்க அவர் அப்படின்னு குடும்ப ஜபம், பாஸ்டர் கூப்பிட்டு ஜபம், என்னென்னவோ ஜபம் நடத்துவாங்க, ஆனால் மனிதர்கள் காணணும்னு. இன்னொன்று ஜபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகள். இது ரெண்டும் ஏன்னா, சரியான ஜபத்தின் ஆட்டிடியூடு இல்லாததுனால. அதை எப்படி சரி செஞ்சுக்கணும்னு ஆண்டவர் ரெண்டு பவர்ஃபுல் சத்தியங்களை, இந்த ரெண்டு காரியங்கள், இந்த ரெண்டு பாவங்கள்னு சொல்லலாம். ஜபத்திலே நம்ம பாவம் செய்கிறோம், வீணான வார்த்தைகளை பேசுகிறோம், இன்னொன்று மனிதர்கள் காணணும்னு ஜபம் பண்ணுறோம். இது ரெண்டு எப்படி ஆண்டவர் தவிர்த்துக்கிறது பாருங்கள். மத்தேயு 6:5 என்ன சொல்கிறார், அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயைக்காரரை போல் இருக்க வேண்டாம், மாயக்காரங்க மாயமாலக்காரங்க மாதிரி நீ பண்ணாத, மனுஷருக்கு காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மனுஷருங்க வெறும் மனுஷருங்க பார்க்கணுன்றதுக்காகத்தான் ஜபம் பண்றது. இது ரொம்ப ஜபம் பண்றவர், ரொம்ப பைபிள் படிக்கிறவர், மற்றவங்க நினைச்சுக்கணும் அதுக்காக ஜபம் பண்றது. பருப்பெயர்கள் அப்படி இருந்தாங்க, ஒரு ட்ரெடிஷ்னலாக, ஒரு ரிலிஜியஸாக, ஒரு மா ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, சும்மா ஜபம் ட்ரெடிஷ்னலாக ஒரு கஷ்டமாக பண்ணுறது. அப்படி பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஜபத்தில் இருக்கிற மெயின் பிரச்சனை தான், சில பேர் அப்படித்தான், தனிப்பட்ட ஜபமே இருக்கிறது இல்லை, இன்னும் தனிப்பட்ட ப்ரேயர் ஒரு ஃபார்முலா ஜபம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது அப்படி செய்யாதீங்க ஆண்டவர் என்ற. சில பேர் வந்து வெறும் பப்ளிக் ப்ரேயர் லைஃப் தான், பர்சனல் ப்ரேயர் லைஃப், ப்ரைவேட் ப்ரேயர் லைஃபே இல்லை. ஏன் ஏன் அப்படி, அதை எப்படி தவிர்த்துக்கிறது? ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, ஜபத்தில் மனிதர்கள் காணமானு ஜபம் பண்றது, அதை எப்படி தவிர்த்துக்கணும்ன்றாரு. ரெண்டு காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். முதலாவது, தனிப்பட்ட ஜபத்துக்கு உன்னை நீ டிசிப்ளின் பண்ணிக்க. ரூமுக்குள்ள போ, யாரும் பார்க்காத நேரத்தில் நீ உட்காந்து ஜபம் பண்ற ஒரு டிசிப்ளின்குள்ள உன்னை கொண்டு வா. இல்லைங்களா, கதவை மூடிக்க, யாரும் லாக் தாப்பால் போட்டுக்கிட்டு யாரும் உன்னை பார்க்காத ஒரு நிலைமையில நீ உட்காந்து ஜபம் பண்ணு. ரெண்டாவது, பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா உன்னை ரகசியத்தில் பார்க்கிறாருன்ற உணர்வோடு பண்ணு. பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா, முதலாவது பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா உன்னை ரகசியத்தில் பார்க்கிறார், அது முதலாவது செயல். அப்ப நீ என்ன பண்ணலாம், மனுஷர்கள் காணணும்னு நீ ஜபம் பண்ண மாட்டேன். ரெண்டாவது பாருங்க, ஏழாவது வசனத்தில், அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது, ரெண்டாவது பிரச்சனை தான் நம்ம ஜபத்தில், அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளால் அலும்பாதீங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்ரோட அலும்பாதீங்க வீண் வார்த்தைகளால். சாமி சார்னு சாமி சார் அவங்க சொல்ற மாதிரி நீங்களும் அலும்பாதீங்க வீண் வார்த்தைகளால். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அஞ்ஞானிங்க கல்லு முன்னாடி மண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டு சொன்னதே சொல்லிக்கிறதுனால, ரொம்ப சொல்றதுனால ஆண்டவர் கேட்டுருவார்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்க ஜபம் பண்ணாதீங்க. அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். செகண்ட் ப்ராப்ளம் என்ன, வீண் வார்த்தைகளா நீங்க ஏன் தெரியுமா அலும்புறீங்க. நீங்க ஜபம் மனநிலைமையில நீங்க யார்கிட்ட பண்றீங்கன்னா, உங்க பிதா கிட்ட நோக்கி நீங்க பண்றீங்க. நீங்க பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்ற அறிந்திருக்கிற பிதா கிட்ட நீங்க ஜபம் பண்றீங்க. எந்த அளவுக்கு உங்க மேல அக்கறையா இருக்கிற பிதானா, உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நீங்க அலும்ப வேண்டியதில்லை, அவர்கிட்ட அடம் பிடிக்க வேண்டியதில்லை. இந்த ரெண்டு பவர்ஃபுல் மைண்ட் செட் நம்ம ஜபம் பண்ணும்போது, ஒன்று பரலோகத்தில் இருக்கிற பிதா ரகசியத்தில் காணுகிற பிதா பரலோகத்தில் இருக்கிறவர், ரெண்டாவது அவர் என் பிதா, என்னை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்த என் பிதா. இந்த ரெண்டு உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா இந்த ஜபத்தில் இருக்கிற ரெண்டு பிரச்சனையை நம்ம தவிர்த்துக்கலாம். ரெண்டு உணர்வு ஜபத்துக்கு நாம் வரும்போது, மனிதர்கள் காணணும்னு ஜபம் பண்ணாம வீண் வார்த்தைகளால் நான் அலும்பாம இருக்கணும்னா என்னங்க பண்ணணும், மாயமானமா நான் ஜபம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும். முதலாவது மனிதர்களுக்காக அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்றேன், ரகசியத்துல காணுகிற பிதாவை நோக்கி ஜபம் பண்றேன்ற உணர்வு. ரெண்டாவது, உன்னை பற்றிய எல்லா அறிவும் கொண்ட உனக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்றேன். பாருங்களா, இது ரெண்டு கான்சியஸ் ரியலைசேஷன். இது ரெண்டு ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 30 seconds எடுத்து, நான் யார்கிட்ட பேச போறேன், இவர் யார், பரலோகத்தில் இருக்கிற பிதா ரகசியத்தில் இருக்கிற பிதா, ரெண்டாவது இவர் என் பிதா அப்படின்ற உணர்வோடு நீ 30 seconds அதை யோசிச்சு நீ வாயை தொடர்ந்து பண்ணணும். நீ ஜபம் அப்பத்தான் நீ ஒழுங்கா ஜபம் பண்ணு, அப்பதான் நீ ஒழுங்கா ஜபம் பண்ணுவேன். இந்த ஒருத்தர் எழுதியிருக்கிற ஆல் ட்ரூ பைபிள் ஆனரிங் ஆல் ட்ரூ காட் ஆனரிங் பிப்ளிக்கல் பிரேயர் ஆஸ் திஸ் டூ ஃபோல்ட் ரெக்கக்னிஷன். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வேதத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமான பண்ணுகிற எல்லா ஜபங்களும் இந்த ரெண்டு உணர்வோடு இருந்தா தான் முடியும். ரெண்டு உணர்வோடு எல்லா, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஜபத்துல வருகிற எல்லா பிரச்சனைகளும் வீண் வார்த்தையில அலும்புறது, மனுஷர்கள் காணணும்னு பண்றது, ஒரு இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் இந்த ரெண்டு ரியலைசேஷன் இல்லாததுனால. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, யோசிச்சு பாருங்களேன் இது என்ன சொல்லுது. பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படிப்பட்டவர், தி பீயிங் ஆஃப் காட், கடவுள் எப்பேற்பட்ட தேவன், ரகசியத்திலையும் காணுகிற தேவன் ஆச்சே. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் எனக்கு எந்த உறவில் இருக்கிறார், பிதாவா இருக்கிறார். பரலோகத்தில் அவர் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், வேதத்தில் அவரை எப்படி வெளிப்படுத்துது, அவரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் ஜெபம் பண்ண முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் எல்லா அவருடைய நற்குணங்கள், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடு நம்ம படிக்கிறோம். அவர் நித்தியமானவர், சாகாம உள்ளவர், தன் இயல்பு உள்ளவர், செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். அவருக்கு நம்ம கிட்ட எதுவுமே தேவை, நம்மனால அவருக்கு ஒரு பைசா லாபமும் கிடையாது. செல்ஃப் சஃபிஷியன்ட் இட்டர்னல் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி கோஸ்ட் மூணு பேரும் எந்த தேவையும் இல்லாம சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய குணாதிசயங்களை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இதான் இந்த நம்ம விசுவாச அறிக்கையில படிக்கிறத வந்து ஒரு பிராக்டிக்கலுக்கு கொண்டு வர்றது. இங்க தாங்க ஒரு அகாடமிக்கா அதை படிச்சுட்டு போக கூடாது. ஒரு கடவுளுடைய குணாதிசயத்தை நம்ம படிக்கிறோம்னா மாயமானமா மனிதர்கள் காணணும்னு நான் ஜபம் பண்ணாம இருக்கணும்னா என்ன தெரியணும் எனக்கு? ஐ ஹாவ் டு ஹாவ் அ கான்சியஸ்னஸ் ஆஃப் காட். யார் கடவுள்னு எனக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கிறவர் எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரியும், அவருடைய குணாதிசயங்கள் எப்பேற்பட்டவர்னா. ஒரு கல்லுகிட்டயோ மண்ணுகிட்டயோ குரங்கிட்டயோ மரத்துக்கிட்டயோ பேசல, பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட பேசுற. அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் எப்பேற்பட்டவர் அதான் முதல்ல தெரியும். இந்த பரிசேயர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதனாலதான் மனிதர்கள் காணணும்னு பண்றாங்க. அந்த உணர்வு பாருங்களேன். இதாங்க நம்ம ஜபத்திலேயே நிறைய நேரத்துல ஜபம் ஆரம்பிக்கும் போது துதியே வரமாட்டேன், ஏன் யார்கிட்ட பேசுறேனே தெரியாதுனால. ஒரு 15 seconds அவர் யாருன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆரம்பிங்கள. துதி இல்லாம உன்னால ஆரம்பிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட தேவன் அவர், எவ்வளவு உயர்ந்த தேவன் அவர். அதை சிந்திச்சு பார்த்து ஒவ்வொரு தடவையும் ஒரு குளோரியஸ் கடவுளுடைய குணாதிசயத்தை பத்தி படிக்கிறோம். நீங்க அந்த நாள்ல ஏதாவது ஒரு குணாதிசயத்தை படிச்சிருக்கலாம், லேவியராகவும் படிக்கிறோம். அது படிக்க 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 ஐயோ அவர் எவ்வளவு பரிசுத்தர், நான் எவ்வளவு பாவி, அவர்கிட்ட ஈஸியா வந்துட முடியாது, எவ்வளவு பலிகள் தேவை, சடங்குகள் தேவை. அந்த சடங்குகள் எல்லாம் என்ன, என் சார்பாக ஒரு குறை வைக்காம கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சார். அவர் பரிசுத்தர், அதை நினைச்சு அவர்கிட்ட வா. பரலோகத்தில் இருக்கிற பிதா, நம்ம எப்போ நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டியூன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தாங்க ஒரு 15 seconds நம்ம மைண்டை யார்கிட்ட பேசுறோம், ஹூ இஸ் தட் ஐ அம் டாக்கிங் டு. பரலோகத்தில் இருக்கிற பிதா, நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது இல்லைங்களா, அவர் ஒருவரே ஜீவன் உள்ளமும் உண்மை உள்ள தேவன், தனது தன்னியல்பு உள்ள தேவன், சாகாமை உள்ள தேவன், ஒருவரும் அண்ட முடியாத வாசலில் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், நித்தியமானவர், எல்லையற்றவர், சர்வ வல்லமை உள்ளவர், மிகவும் ஞானம் உள்ளவர், மாறாதவர். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வெறும் ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் இல்லை. இதெல்லாம் வி ஷுட் யூஸ் இட் இன் அ ப்ரேயர். ஒவ்வொரு தடவையும் ப்ரேயர்ல நம்ம வரும்போது ஒரு பாயிண்ட், ஒரு குணாசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 15 minutes. இப்போ நான் 15 seconds தான் இப்போ நான் பேச போறது. யாரு? இஸ் அன் ஆல்மைட்டி காட். அவர்கிட்ட நான் பேச போறேன். அதை நம்ம உணர்வோடு பேசணும். எல்லா ஜீவனும், எல்லா நன்மையும், எல்லா மகிமையும், எல்லா ஆசீர்வாதமும் சந்தோஷமும் அவர்கிட்ட இருந்து புறப்படுகிற தேவன். இன்னைக்கு நான் மூச்சு விடுறேன்னா அவர்கிட்ட இருந்து வருது. இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் அசையுதுன்னா அவரை சித்தம் இல்லாம அசைய முடியாதே. அவர் எந்த தேவையும் நம்ம கிட்ட இல்லை. நம்ம என்னவோ ஜாம் பண்ணலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு இல்லை அவரு. நம்மளை உண்டாக்க வேண்டியதே இல்லை அவர். நம்ம ஜெபமே அவருக்கு தேவையில்லை. நம்ம துதியினால அவர் பெருசு ஆக போறது இல்லை. நம்மளே தேவையில்லை அவர். ஆனாலும் அவர் இறையாமல் உள்ள தேவன். அவர் நம்ம வாழ்க்கையில என்னன்னா நம்மளை செஞ்சிருக்கலாம், என்னன்னா நம்மளை பண்ணியிருக்கலாம். இந்த ஜிஆர்டி ஸ்கூல் பசங்க பார்க்குறோம், அவங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நான் ஏன் அப்படி பிறக்கலன்னு நிறைய டைம்ல யோசிக்க. ஒரே காரணம் என்ன தெரியுமா? த சாவரினிட்டி ஆஃப் காட். ஏன் நம்ம என்னன்னா நம்மளை பண்ணியிருக்கலாங்க. நம்மளை ஏன் யாருக்கு அவர் கேள்வி கேட்கறது? உங்களை ஒரு சித்தக்காரனா பண்ணியிருக்கலாம், உங்களை ஒரு குருடனா பிறவி குருடனா பண்ணியிருக்கலாம், உங்களை ஒரு அனாதியா பண்ணியிருக்கலாம், அவர் யாருமே கேள். ஆனா நீங்க உங்களுக்கு குடும்பம், உங்களுக்கு ஆசீர்வாதம், கண்ணு காலு கை நல் இருக்கிறது, நீங்க நல்லதா இருக்கிறதுனால இல்லை. அவர் அன்பா இறையாண்மை உள்ள தேவனா அவர் காட்டில் இறக்கும். சாவரின் காட் போட்ட பிக்சர் அதை நினைச்சு பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம்? அவரை யோசிச்சு பாருங்களேன். சாவரின் காட் அவர்கிட்ட நான் பேசுறேன், அவர்கிட்ட நான் பேசுறேன். அந்த உணர்வு, ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ் ஜெபம் பண்ணும்போது என்ன, நான் பேசுகிறது பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு பேசுகிறேன். அதான் முதல் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது, அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஃபீலிங்கோடு அந்த உணர்வோடு நமக்கு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக மனிதர்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். மனிதர்கள் எல்லாம் ஒரு காற்று புகை மாதிரி, சூன்யத்தில் சூன்ய மாதிரி தெரிவாங்க. அவர் தான் பெருசாக தெரிவார். இந்த பரிசேயர்களுக்கெல்லாம் அவரை பற்றி உணர்வில்லை, மனுஷர்களுக்காக அவங்க ஏதாவது நினைச்சுக்க போகிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அவங்களுக்கு அப்படி இல்லை. மனுஷருங்க கான்சியஸ்னஸ் நமக்கு போயிடணும். மனிதர்கள் காணணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். முதல் அறிவு நமக்கு என்ன இருக்கணும், நம்ம யார்கிட்ட பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறோம், அது முதல். ரெண்டாவது, இது ரெண்டுமே ரொம்ப கனெக்டட். அதை அது ஒண்டி பார்த்தோம்னா சில நேரங்களில் ஓடி போயிடலாமான்னு இருக்கும். ஐயோ, அவர் அவ்வளோ பரிசுத்தர் ஆச்சே, அவ்வளோ பெரியவர் ஆச்சே, அவர்கிட்ட நான் போயிட்டு. ரெண்டாவது, அவ்வளோ பெரிய தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள என்கிட்ட எந்த உறவில் இருக்கிறாரு, எங்க அப்பா, இஸ் மை ஃபாதர் இல்லைங்களா. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, அப்பான்ற அப்பா கிட்ட பேசுறோன்னு உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட போய் வீண் வார்த்தையில அலும்ப மாட்டோம். அப்பா கிட்ட அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஃபீலிங் நமக்கு இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட போய் தோத்த 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 கொடுங்க 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 அப்படின்னு கேட்போம். அப்பா கிட்ட போய் அடிச்சுக்கிறத உடனே அப்பா கிட்ட பேசு, என் தகப்பன் கிட்ட பேசு. இயேசு கிறிஸ்துக்குள்ள எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், என் பாவங்கள்லாம் தன்னுடைய குமாரன் மேல போட்டு அந்த குமாரனுக்கு தண்டனை நரகாதி நரக தண்டனையை சிலுவையில கொடுத்து அவர் நீதியை எடுத்து எனக்கு போட்டிருக்கிற அப்பா, என்ன இயேசு போல பரிசுத்தமா பாக்குற அப்பா, அவரை அன்போடு பார்க்குற எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். அதனால தான் அஞ்ஞானிகள் போல் வீண் வார்த்தைகளால் அலும்பாதீங்க. ஏன், உங்கள் பிதா எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா தன் குமாரனையே கொடுத்துருக்கிற பிதா. அந்த பிதா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவைன்றத உங்களுக்கு அறியறதை விட அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு உறவு கொண்ட பிதா. உன் தலை முடியதுடன் எண்ணி வச்சிருக்கிற பிதா, உன் வாழ்க்கையில் நீ எந்திரிக்கிறதோ உட்கார்றதோ எல்லாத்தையும் அறிந்த பிதா. அவர் அந்த கான்சியஸ்னஸ் ரெண்டாவது இருக்கும். ஒரு பெரிய தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், அதை உணர்ந்து மனுஷர்களை பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு ஜபத்தை கொச்சப்படுத்தாங்க. ரெண்டாவது, அவர் உன்னை மிகவும் நேசிக்கிற பிதா. அப்பா, அப்பா கிட்ட பேசுறோம். அப்பா உறவுல, தந்தை உறவுல நான் பேசுறேன். பிதா மாண்ட இயேசு கிறிஸ்து மனித குலத்துக்கு கடவுளை பற்றி வெளிப்படுத்தின மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா, கடவுள் நம்ம அப்பா. வேற எந்த மதமாவது சொல்லுதா, வேற எந்த மதமாவது அப்படி காட்டுறது இல்லையா, காட் இஸ் அ ஃபாதர். ஃபாதர் தான் ஒருத்தர் சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவுடைய அன்பையும் ஒரு இடத்துல போட்டோன்னா எவ்வளோ இருக்கும், எல்லா அப்பாவுடைய அன்பும் ஒன்றா சேர்த்தோம்னா அது எவ்வளோ பெரிய அன்பு. ஆனால் அந்த அன்பெல்லாம் கடலில் இருக்கிற ஒரு புலிக்கு சமம் பிதாவுடைய அன்புக்கு. ஒத்து பார்த்தோம், He is the father, the fatherhood of God. எல்லா அப்பாவுடைய நேசமும் அவர்கிட்ட இருந்து வந்தது. நம்ம பிள்ளைங்க மேலே எவ்வளோ நேசம் இருக்கு, அவர்கிட்ட இருந்து வந்து. அப்படிப்பட்ட அப்பா கிட்ட பேசுறது. ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, அந்த அப்பா நமக்கு பாவத்தில் பிடிச்ச ஒரு வியாதி என்னன்னா, கடவுளை வந்து எப்போ பாரு நம்ம தப்பாக பார்க்குறதான். அவர் என்னை ஏதாவது பண்ணோன்னு இருக்கிறார், என்னை தண்டிக்கணும்னு இருக்கிறார், என்னை அழிக்க போகிறார், எதை பண்ண போகிறார், ஏதாவது அப்படித்தான். அவர் அப்பாவை பார்க்குறதே நமக்கு வருது இல்லை பாருங்கள், அவர் அப்பாவை பார்க்குற வருதே இல்லை. அவர் எப்போ பார்த்து சந்தேகப்படணும், அவர் மோசமாக பார்க்கணும், ஏதோ என்ன செய்ய போகிறார் அப்படித்தான். இயேசு அப்படி இல்லைன்றார் பாருங்களேன். இஸ் ஃபாதர். ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் உன்னை பெற்று சுமந்த தாயுடைய அன்பை கேள்வி கேளு பரவாயில்ல, உன்னுடைய மனைவி கட்டின மனைவியை அன்பை சந்தேகப்படு பரவாயில்ல, உன் சக க்ளோஸா இருக்கிற நண்பனுடைய அன்பை சந்தேகப்படு, ஆனா சுயநலம் அற்று பரலோகத்தில் இருக்கிற பிதா தன் ஒரே குமாரன் என்றும் பாரால் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பிதாவுடைய அன்பை ஒரு காலம் சந்தேகப்படுறார். பிகாஸ் இஸ் ஃபாதர், அவர் ஃபாதர். அவர்கிட்ட ஜெபம் பண்றவங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஏங்க வீண் வார்த்தைகள், ஏங்க அழுங்குறது அவர்கிட்ட, ஏன் அது இயேசு அதான் சொல்ற. அந்த டைட்டில ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸு நம்ம ஜபத்தை அவர் கேட்கணும், நம்மளை பார்க்கணும், பராமரிக்கணும். ஏன், வேற எந்த உறவு உலகத்தில் யோசிச்சு பாருங்களேன், அறுத்து போட்டுடலாம். ஒரு வேலைக்காரன் எனக்கு தெரியலனா தூக்கி தள்ள, அவன் வேற வேலையில தூக்கிடலாம் இல்லைங்களா. சரியில்லை அவன் திருந்தாலும் அவன் இப்போ திருமணம் கூட அதை அறுக்கக்கூடாது, அதனால் டைவர்ஸ் வச்சு அறுத்துறான். ஆனால் ஒரு புள்ள அப்பாவுடைய அறவை அறுக்க முடியுமா, உறவை அந்த பந்தத்தை அறுக்க முடியுமா, எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் அந்த பிள்ளை என் பிள்ளை சேஞ்ச் இல்லைங்களா. எவ்வளவு மோசமா இருந்தா அந்த பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை கால எலும்பெல்லாம் ஒடிஞ்சிருச்சு, மூளை கெட்டு போய் கோமால போயிருச்சு, கோமால படுத்து ஜடமா இருக்கு. கோமால இருக்கிற செத்து போன செத்து கிடக்குற அந்த கோமால இருக்கிற புள்ளையும் இட்ஸ் மை சன் இல்லைங்களா. அந்த பந்தம் ஒளியவே ஒளியா அதே மாதிரிதான் இந்த பிதாக்கும் பிள்ளைக்கும். நம்ம எவ்வளவுதான் மோசமான நிலையில அவரை போய் பார்த்தாலும் அப்பா உறவு, அப்பா நம்ம அரிசி போட மாட்டார், தள்ள மாட்டார். அதனாலதான் அந்த உறவுல போகணும். இயேசு கிறிஸ்து அந்த உறவின் சாக்கியத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த உறவுல அப்பா நான் மோசம் தான், நான் வந்திருக்கிறேன், சாரி தப்பு செஞ்சிருக்கிறார், என்னை மன்னிங்க, நான் உன் பிள்ளை இல்லையா, என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம், அப்பா நான் ரெண்டு நாள் ஜெபம் பண்றேன், என்ன மன்னிங்க அப்பா, என்னை நீங்க தானே திருத்தணும், அப்பா இன்னைக்கு வேதத்தை படிக்கல, நீங்க தானே திருத்தணும். இட்ஸ் எ ஃபாதர் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் இயேசு அதான் சொல்லி கொடுக்குறாரு. பரிசேயர்களை மாதிரி நீங்க பண்ணாதீங்க. ஏன் மனுஷங்களை பிரியப்படுத்தணும், மனுஷங்க பார்வைக்கு பண்றாங்க இல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு உணர்வு. ரெண்டாவது உணர்வு என்ன இருக்கணும், இப்ப ஃபாதர். இது ரெண்டு உணர்வு ஜெபம் பண்றதுக்கு நீங்க பிராக்டிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போய் ஒரு 30 seconds ஒன்றும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை. யார்கிட்ட பேசுற, பரலோகத்தில் இருக்கிற நித்திய பிதா கிட்ட பேசுற, பெரியவர் எவ்வளோ பெரியவர் அவரு. ரெண்டாவது இஸ் மை ஃபாதர், ஃபாதர் இல்லை என்னை கைவிடாத என் தகப்பன் அவர், என்னானாலும் என்னை பார்க்குற பராமரிக்கிற தகப்பன் அவர். உங்க ஜெபம் பாருங்களேன், துதியோடு ஆரம்பிக்கும், பாவ மன்னிப்போடு எந்த பாவத்தையும் ஓப்பனாக அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும். எந்த தேவையும் மனசுலேருந்து கொட்டி அவர்கிட்ட கேட்டு பார்த்துக்கப்பா நடத்துங்கப்பா, ஜாலமான தேவைகளும் கேட்க மனசு வரும். இதான் இந்த கான்சியஸ்னஸ் தான் ஜபத்தை ஆரம்பிக்கும் நல்ல விதத்தில். ஆனால் நம்ம உதவி செய்யணும். இதோ நம்ம முடிக்கலாம், தொடர்ந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மற்ற ஜபத்தின் பாகங்கள்.